பிரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனுடைய கிருபையினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தேவன் தந்திருக்கிற இந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வண்ணமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் அவருடைய பரிசுத்த சமூகத்தில் அமர்ந்து அவருடைய குமாரன் மூலமாக நாம் போஷிக்கப்பட்டு பலமுள்ளவர்களாக இருக்கும்படியாகவும் ஆசீர்வதித்து தந்திருக்கிற அவருடைய வசனங்களுக்காக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய முதலாவது சத்திய உரையாக தேவன் வானத்தின் வழியாய் மறுமொழி கொடுப்பார் என்ற தலைப்பில் நாம் சற்று நேரம் நாம் தியானிக்கலாம். நாம் மிகுந்த எச்சரிப்போடு நாம் மேல் அனுப்பப்பட்டிருக்கிறோம் குறைந்தபட்ச காலத்துக்குள்ளாக. அதற்குள்ளாக நாம் இந்த பாடத்தை பார்க்க தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆதார வசனமாக 2 பேதுரு 3:13 நாம் படிக்கலாம். நீங்க அப்படியே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்ற வேத வசனத்தை நாம் படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு அப்போஸ்தலன் குறிச்சிருக்கிற இந்த வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் பேதுரு என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கலாம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் முன்னுரைத்த ஏசையா 65:17-66:22 நாம் படிக்கும் போது,
இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை.
இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலன் பேதுரு ஏசாயா தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதமான காலப்பகுதியை குறித்து, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்தி இங்க பேசுறார். அப்படின்னா இந்த புதிய வானம் அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு பாடத்துக்கு நம்முடைய தலைப்பு புதிய வானம் மாத்திரம்தான், புதிய பூமி இல்ல, புதிய வானம். அப்படி இருக்கும்போது இந்த புதிய வானம் குறித்து இங்க சொல்றோம்னா, அப்ப ஏதோ பழைய வானங்கள் கூட இருந்திருக்கணும். அந்த பழைய வானங்கள் குறித்து நம் பரிச்சயமான வசனங்கள் தான் இருக்கு. மீண்டும் அவைகளை படிக்கலாம். 2 பேதுரு 3:10,
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே வசனம் எபிரேயர் 1:10-12 உள்ள வசன பகுதிகளையும் படிக்கலாம்.
கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம்.
இங்க நாம் படிக்கிற இந்த வானம் மற்றும் பூமி கூட நாம் படிக்கிறோம். இந்த வானம் பற்றின வசனங்கள் அனைத்தும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேரடியான வானத்தை குறித்து சொல்லப்படுகிறது அல்ல. இவைகள் அடையாளமாக சொல்லப்படுகிற வசனங்கள். அடையாளமாக வானம் என்பதனுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள், அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு வேத வசனத்துக்கும் இப்ப அடையாளமாக சொல்லப்படுதுன்னா, எந்த ஒரு வேத வசனத்துக்கும் நேரடியான விஷயங்களும் உண்டு. ஒரு பொருளை பற்றி அடையாளமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதன் அடிப்படையில தான் வேத வசனங்களில் அடையாள பாஷை கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இங்க கூட வானங்கள்னு சொல்லப்படும் போது, அப்ப நேரடியான வானங்கள் அடையாள பாசையில சொல்லப்பட்டிருக்குது வானங்கள் குறிச்சு. அப்ப நேரடியாக இல்லைன்னா சொல்லார்த்தமான வானங்கள், அந்த சொல்லார்த்தமான வானங்கள் என்ன விதமாக இருக்கு, இல்லைன்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவைகளுடைய தன்மை எப்படி இருக்கு, பூமிக்கு அதனால என்ன விதமான உதவிகள் உபகாரங்கள் இருக்கு, அப்ப இந்த இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நாம் கவனிச்சோம்னா, அப்ப ஆவிக்குரிய வானம் சொல்லப்படுகிற அந்த ஒரு வானத்துக்கும் கூட இந்த பூமிக்கு கிடைக்க போகிற ஏதோ ஒரு சில காரியங்கள் குறித்து தெளிவாக அங்க உணர்த்தப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப சொல்லார்த்தமான நேரடியான வானம் அப்படி நாம் படிக்கும் போது அதை நாம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாம் படிக்கலாம்.
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார்.
ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு, இந்த ஆகாய விரிவு சொல்லும் போது வானங்கள் நாம் படிக்கிறோம், ஆகாய விரிவு உண்டாக கடவுது, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் அப்படிங்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாயம் ஆகாய விரிவு இல்லைனா வானம், இதை பத்தி நாம் சொல்லும் போது வேத வசனங்கள்ல நாம் அதுக்கான அர்த்தங்கள்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். ஆங்கிலத்தில் படிக்கும் போது சரி, மூலபாசைகள்ல பார்க்கும் போதும் சரி. இப்ப நாம் சுருக்கமாக நாம் பார்க்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆகாயம் இல்லைனா இந்த வானம் அப்படிங்கிற இந்த பகுதி பூமிக்கு என்ன விதமாக பிரயோஜனம் இருக்கு, இல்லைனா எந்தெந்த வகையில பிரயோஜனமாக இருக்குதுன்னு நாம் ஒரு ஒரு தோராயமான, துல்லியமாக அல்ல, தோராயமான ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் போகும்போது முதன் முதலாக இந்த பூமியில ஜீவன் இருப்பதற்கு மிக முக்கிய அவசியமாகிய காற்று இந்த ஆகாய வெளியில இருந்து இல்லைன்னா இந்த வானத்துல வந்து வான மண்டலத்துல இருந்துதான் கிடைக்குது. சுவாசிப்பதற்கு காற்று இங்கிருந்துதான் நமக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, இந்த பூமி பந்து அண்ட வெளிகளில் இருக்கிற பலவிதமான எரிகற்கள் இல்லைன்னா விண்கற்கள் நாம் சொல்லலாம், அந்த விண்கற்கள்ல இருந்து இந்த பூமி பந்து மோதாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறது இந்த விரிந்து பறந்த இந்த ஆகாய வெளி, ஆகாய மண்டலம் இல்லைன்னா வானங்கள். இவைகள் இந்த வானம் இருக்கிறதுனால மாத்திரம்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமி பந்து சேதாரம் இல்லாம பாதுகாக்கப்பட்டிருக்குது விசாலமான இந்த ஆகாய விரிவின் மூலமாக. இன்னொரு பிரயோஜனம் இந்த பூமிக்கு என்ன விஷயத்துல இந்த வானம் பிரயோஜனப்படுதுன்னா, கடல்ல இருந்து தண்ணீரை எடுத்து அதை பூமியின் மேல் மீண்டுமாக மழையாக பொழியும் போது இந்த பூமிக்கு அதுவும் ஜீவன். இப்பேற்பட்ட விஷயம் எங்க நடக்குதுன்னா, இந்த ஆகாய மண்டலம் ஆகாய விரிவு இல்லைனா வானம் சொல்லப்படுகிற அந்த பகுதிகளில் இருந்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு மிக முக்கியமாக நாம் பார்த்துட்டோம்னா, இந்த ஆகாய விரிவில் நடக்கிற ஒரு சில வேதி மாற்றங்கள், இன்னும் காற்றினுடைய தன்மை, இவைகள் மூலமாக ஒரு இடத்துல இருந்து தாது பொருட்கள் இல்லைன்னா மினரல்ஸ், தாது பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுது. அப்படி அந்த தாது பொருட்கள் கொண்டு காற்று மூலமாகவும் அந்த காற்று தண்ணீர் மூலமாக கலக்கிறதன் மூலமாகவும் தாது பொருட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு இந்த ஆகாய விரிவு இல்லைனா வானம் மிகவும் அவசியமாக இருக்குது. இந்த வானத்தில இருந்து வெளிப்படுகிற மின்னல், இந்த மின்னல் மூலமாக செடிகளுடைய வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் அப்படிங்கிற வாயும் கூட கிடைக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு மிக முக்கியமான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இந்த வான மண்டலத்தின் மூலமாக, வானத்தின் மூலமாக இல்லைன்னா ஆகாய விரிவின் மூலமாக மிக முக்கியமான பிரயோஜனம் என்ன அப்படின்னு நாம் கேட்டோம்னா, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு நம் கண் முன்னாடி பார்க்கிறோம், இந்த பூமியில வெளிப்படுகிற மாசு, அதாவது துர்க்காற்றுகள், அசுத்த காற்றுகள் இல்லைன்னா வண்டியிலிருந்து போக்குவரத்து சாதனங்கள் ஆகிய வண்டிகளில் இருந்து வெளியேற்றப்படுகிற புகை, இது போன்ற இன்னும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகிற புகை, தூசு நிறைஞ்சது, இது போன்ற ஒரு ஒரு வீரியம் மிகுந்த இது போன்ற ஒரு சில வாயுக்கள், இந்த வாயுக்கள் மனுஷனுக்கு சேதாரம் உண்டாக்கக்கூடிய வாயுக்கள், இந்த வாயுக்களை இந்த ஆகாய மண்டலம் இல்லைன்னா வானம் அந்த பகுதியில் இருக்கிற காற்றின் செயலாக்கத்தோடு நீர்ந்து போக செய்யுது. வீரியம் மிகுந்த இந்த வாயுக்களை இந்த ஆகாய மண்டலம் நீர்த்து போக செய்கிறது இல்லைன்னா பலமிழக்க செய்யுது. உதாரணம் நாம் சொல்லலாம், இப்ப ஒரு இடத்துல அதிகமான புகை இருக்குன்னா அந்த புகை நம் கண்ணெல்லாம் எரியும், பக்கத்துல கூட நிக்க முடியாது. ஆனா அதே புகை கொஞ்ச நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேல எழும்பி போய் காற்றோட காற்றா கலந்து போகிறதுனால அந்த புகை கூட நம்ம கண்ணுக்கு படுறது இல்ல. அப்ப எவ்வளவு பெரிய வீரியம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து தடுக்கப்படுகிறது இந்த வானத்தின் மூலமாக இல்லைன்னா இந்த ஆகாய விரிவின் மூலமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் ஒரு தோராயமான இந்த பூமிக்கு வானத்தின் மூலமாக ஏற்படுகிற நேரடியான நன்மைகள். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் அந்த தலைப்பின் வசனம் நாம் பார்க்கும்போது, தேவன் வானத்தின் வழியாய் மறுமொழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நாம் பார்க்கும்போது, இதன் மூலமாக என்ன விதமான சத்தியத்தை தேவன் நமக்கு தெரிவிக்கவோ இல்ல தெய்வீக திட்டத்தை உணரும்படியாக நமக்கு என்ன சித்தம் கொண்டிருக்கிறாருங்கிறதையும் நாம் இதை சற்று நேரம் உணர்ந்து பார்க்கலாம். சொல்லார்த்தமான வானம் குறித்து நாம் பார்த்தோம். அப்ப ஆவிக்குரிய வானம் சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும், ஆவிக்குரிய வானம்னா கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி, ஆவிக்குரிய அரசாட்சி, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி, இதுதான் ஆவிக்குரிய வானம் பத்தி நாம் சொல்லப்படும் போது. அப்ப சொல்லார்த்தமான இல்லைன்னா நேரடியான வானத்தின் மூலமாக இந்த பூமிக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதோ அப்ப அதை குறிச்சு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் மிகவும் உண்மையானவை. அப்ப அதே போன்ற அதை காட்டிலும் அதிகமான நன்மைகள் இந்த ஆவிக்குரிய வானத்தின் மூலமாக இந்த பூமி இல்லைனா பூமின்னு சொல்லப்படுகிற மனு குலத்துக்கு இருக்கணும் இல்லைனா இருக்கும். அவைகளை குறித்து நாம் சற்று நேரம் ஒப்பிட்டு மாற்றம் பார்த்தோம்னா நமக்கு இதுல மிகப்பெரிய விஷயங்கள் தெரியும். அன்பான சகோதர சகோதரி, முதலாவதாக தேவன் வானத்தை எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு நாம் படிக்கும்போது அதான் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் படிக்கலாம். மீண்டுமாக,
பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கூடுவது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கூடுவது என்றும் சொன்னார்.
ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரிக்க கூடுவது, ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரித்ததுனால இந்த ஆகாய விரிவு இல்லைனா வானம் உண்டானது. அப்ப அதை நாம் அப்படியே நாம் ஒப்பிட்டோம்னா, ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒப்பிட்டோம்னா, ஜலம் எதை அடையாளப்படுத்தும், தண்ணீர், அதாவது திரண்ட தண்ணீர் இல்லைனா தண்ணீர்கள் எதை அடையாளப்படுத்தும்னா ஜனங்கள் அடையாளப்படுத்தும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது. அப்ப ஜலத்தை நின்று ஜலத்தை பிரித்தார் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த ஆவிக்குரிய அரசாட்சிக்கு கூட தேவன் அதே ஒரு செயல்முறையை தான் கொண்டு வர்றாரு. மிகப்பெரிய ஜன கூட்டத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, பிரிச்சிருக்கிறார். பிரிச்சு வைக்கப்பட்டது தான் அந்த வானம், அந்த ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜலத்தை போன்ற அந்த ஜனம். அவர்களுடைய தொகை 144,000 பேர், தலையாகிய கிறிஸ்துவின் கீழே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்து ஆகாய வெளியை உண்டாக்குனது போல இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை பிரித்து உண்டாக்கப்பட்டதுதான் ஆவிக்குரிய அரசாட்சி. இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சி இல்லைனா புதிய வானம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த புதிய வானத்தின் மூலமாக இந்த பூமியின் குடிகளுக்கு கிடைக்கப் போகிற ஆசீர்வாதம் என்ன? நேரடியான வானத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகளும் பார்த்தோம். அப்ப இந்த ஆவிக்குரிய வானத்தில இருந்து இந்த அரசாட்சியின் மூலமாக இந்த பூமி மற்றும் பூமியின் குடிகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத குறித்து சொல்லப்பட்ட வசனம் ஓசியா தீர்க்க தரிசனம் 2:21 வசனம்.
அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும்.
தொடர்ந்து படிக்க.
பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதவர்கள் ஜனமல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார்.
போதும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும்போது நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். அவர் மறுமொழி கொடுக்கிறாரு. அது முதல் மறுமொழி வானங்களுக்கு. அதற்கு பின்வாக பாத்தீங்கன்னா அந்த அவைகள் அந்த வானம் அவைகள் பூமிக்கும் மறுமொழி கொடுக்கும். அப்புறம் பூமி என்ன செய்யும்னா பூமி தானியத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். இந்த ஒரே வசனத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முழு வேதாகமத்தின் சத்தியமாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுக்க அடங்கினது இந்த தீர்க்க தரிசன வசனம். அந்த ஆவிக்குரிய அர்த்தம் தான் நாம் பார்த்தோம். இப்போ அதற்கு முன்பாக இந்த மறுமொழி, மறுமொழி அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னவாக இருக்கலாம்? மறுமொழி அது ஒரு தமிழ் மொழி போல இருக்குது. இந்த மறுமொழி அப்படின்னா என்ன என்ன குறிக்கலாம்னா அன்பான சகோதர சகோதரிகளே, மறு உத்தரவு கூட சொல்றோம் தெரியுங்களா? மறு உத்தரவு, அதாவது சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு கவனமா கேட்டு மீண்டும் பதில் கொடுத்தோம்னா அதுக்கு பேரு மறுமொழி. தேவன் கூட அதே போலத்தான் மிகவும் கவனமாக செவி கொடுத்து ஒரு மறுமொழி கொடுக்கிறார், இல்லைன்னா மறு உத்தரவு கொடுக்கிறார் அவர் தன்னுடைய தெய்வீக திட்டத்துல. அந்த மறு உத்தரவை கொடுக்கிறாரு ஒட்டுமொத்த மறு உத்தரவும் இல்லைனா மறுமொழியும், அந்த ஆசீர்வாதமான மறு உத்தரவும் இல்லைனா மறுமொழி இந்த பூமிக்கு வந்துதான் சேருது வசனங்கள்ல படிச்சபடி. ஆனா தேவன் நேரடியாக பூமியில தொடர்பு கொள்றானா? அது இல்ல, மாறாக அவர் எப்படித்தான் தன்னுடைய தெய்வீக திட்டத்துல செயல்படுகிறார் அப்படிங்கறத குறித்து சொல்லப்பட்டதுதான் இந்த வசனம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தில குறிக்கிற அந்த தெய்வீக திட்டத்தின் நிறைவேறுதல்கள், அப்போ எப்படித்தான் கர்த்தருடைய ராஜ்யம், அதாவது நம் வானம் படிக்கும் போது நம் முழுமையாக மனசுல வச்சுக்கணும் ஆண்டவருடைய அரசாட்சி, அந்த அரசாட்சியில தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படித்தான் நிறைவேறும் அப்படிங்கறத தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன வசனங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயம்தான் இது. அவர் நேரடியாக பூமியின் மனுக்குலத்தின் மேல தொடர்பு கொள்றது இல்ல, மாறாக அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார், மறு உத்தரவு கொடுக்கிறார். அந்த மறு உத்தரவு யார் மூலமாக கொடுக்கிறார்னா, நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், நான் வானங்களுக்கு கொடுப்பேன், அந்த வானங்கள் பூமிக்கு கொடுக்கும், பூமி அப்படியாக இன்னும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளையே, இதனுடைய இந்த மறுமொழி கொடுக்கிற விஷயம் பத்தி நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில, அதுவும் இன்னும் சுருக்கமா சொல்லிட்டோம்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில், மரித்தோரின் உயிர்த்தெழுதல்கள் நடக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கிற போது உயிர்த்து எழுப்பப்படுகிற மரித்த ஜனங்கள், உயிர்த்து எழுப்பப்படுகிற அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சிந்தையில தான் இருப்பாங்கன்னா, நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறபடி தங்களுடைய பழைய சிந்தைகள்லயே இருப்பாங்க. உதாரணமா அவர் இந்த பழைய சிந்தை என்ன எப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருந்தாரோ அதே சிந்தையுள்ள மனுஷராக அங்க உயிரோட எழுப்பப்படுகிறார். அப்படிப்பட்ட மனுஷன் அங்க வந்தோட்டியுமே தேவனுடைய நீதியை உடனடியாக கற்றுக்கொள்வதற்கோ உடனடியாக அதுக்கு கீழ்ப்படுவதற்கோ உடனே முடியாது, அதற்கு ஒரு சில கால அவகாசங்கள் தேவைப்படலாம். உடனே அவர் தேவனுக்கு உயிர் தெளிப்பப்பட்ட உடனேயே, ஏன்னா நான் வசனங்கள்ல படிக்கிறோம் அது இருப்புக்கோள் அரசாட்சி, அந்த இருப்புக்கோள் அரசாட்சியை அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தினுள்ள அவருடைய பிரமாணங்கள் நிறைவேற்றப்படுகிற அந்த நாட்களில அவருடைய இருப்பு கோளான அரசாட்சி அநேக சுயநலம் உள்ள சிந்தையுள்ள ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அப்படி அங்கீகரிக்க முடியலனாலும் அவங்களால ஒன்னும் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் தங்களை பெற்று கொடுக்கப்படுகிற நன்மைகளை கண்டு தாங்களாவே அவர்கள் முன்வந்து தங்களை மனமு வந்து தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் கீழ்ப்படுதல் அவங்க காமிக்கணும். அந்த பரீட்சை அவங்களுக்கு ராஜ்யத்தின் நாட்கள்ல இருக்குது. அப்ப இந்த காலங்கள் இந்த சம்பவங்கள்ல அவங்க முழுமையாக தங்களுடைய மனமாற்றத்தை காண்பிக்கணும்னா அதற்கு ஒரு சில கால அவகாசங்கள் இருக்கும். அந்த கால அவகாசங்கள்ல உயிர் தெளிப்பப்பட்ட ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி நடக்குங்கிறது ஏற்கனவே நம் படிச்ச வசனங்கள் தான், மீண்டும் படிக்கலாம். மத்தேயு 25:31 ஒரு சில வசனங்கள்.
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
போதும், அதாவது இது ராஜாவினுடைய நியாய தீர்ப்பின் நாட்டில் நடக்கிற சம்பவங்கள். அங்க நாம் மத்தேயு 25 நாம் படிக்கிறோம், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் கூட நாம் கண்டு உணர்ந்திருக்கிறோம். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நியாய தீர்ப்பு கர்த்தர் செய்யற அந்த நாள்ல கர்த்தர் மாத்திரமே நியாய தீர்ப்பு செய்யறதாக அங்க வசனத்துல இல்ல, மாறாக அவரோடு கூட நியாயம் தீர்க்கும்படியாக கூட யார் தான் இருக்கிறாங்கன்னா அவருடைய சரீரங்கமாகிய சபை வகுப்பினர். அத நாம் யோவான் 5:22
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
அடுத்த வசனம் நீங்க படிக்கலாம், மத்தேயு 19:28.
அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
கர்த்தருடைய ராஜ்யத்தின் நாட்கள்ல பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தம்முடைய குமாரனுக்கே கொடுத்திருக்கிறத நாம் அந்த வசனத்துல படுத்தோம். அது மாத்திரம் இல்ல, அந்த நியாய தீர்ப்பின் நாட்டில் குமாரனோடு சேர்ந்து அவருடைய சரீர அங்கமாகிய சபை ஜனங்களும் உடனே இருக்கிறாங்க. அந்த நியாயம் தீர்க்கிற காரியங்கள்ல இவங்க கூட பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கறத குறித்து நாம் படிச்சிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அநேகம் பேர்கள் இருக்குதோ, அநேகம் பேர்கள் நாம் படிச்சிருக்கிறோம். ஏசையா 9:6 படிச்சிருக்கிறோம், இன்னும் நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பேர்கள், அவருடைய வேலையின் நிமித்தம் அநேகம் பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல அவரோடு கூட ஆளுகை செய்கிற இந்த ஒவ்வொரு காரியத்திலும் பங்கேற்றுக் கொள்கிற சபைக்கும் கூட அநேக பேர்கள் இருக்குது. இரட்சகர்கள், ராஜாக்கள், இன்னமாக பார்த்துட்டோம்னாக்கும் கர்த்தர்கள், சிறுமந்தை, பரம எருசலேம், புதிய எருசலேம், இன்னுமாக புத்தியுள்ள கன்னிகை. இந்த புத்தியுள்ள கன்னிகைன்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது அந்த வார்த்தைக்குள்ளேயே விஷயம் இருக்கும், புத்தி உள்ள கன்னிகை. ஆனா இன்னைக்கு நம்ம அநேக ஜனங்கள் பார்க்கணும் தெரியுங்களா, ஜனங்கள் பேர் வைப்பாங்க, நடக்கவே முடியாது, அவருக்கு பேர் வைப்பாங்க நடராஜா அப்படின்னு. அவரு போகும்போதே விழுகிற மாதிரி இருக்கிறவாரு. பேர் என்னங்கன்னு கேட்டா ஆரோக்கிய சாமி அப்படிங்குவாங்க. பேருக்கும் ஜனத்துக்கும் பொருத்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஜனங்கள்னு சொல்லப்படுகிற அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவர்கள் புத்தியுள்ளவர்கள், புரிந்து கொள்ளுகிற தன்மை உள்ளவர்கள். தேவனுடையும் அவருடைய குமாரனையும் அவருடைய தெய்வீக திட்டங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஜனங்கள். அதை காட்டிலும் மிக முக்கியமாக இவங்க எதை புரிஞ்சுக்குவாங்கன்னா, தாங்கள் எந்த காலத்துல இருக்கிறோம், நாம் என்ன செய்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு பெரிய வாய்ப்புக்குள்ள நாம் வந்திருக்கிறோம், அந்த வாய்ப்புல வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுகிற, இல்லைன்னா புரிந்து கொள்ளுகிற புத்தி உள்ளவர்களாக அவருடைய ஜனங்கள் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பேரு புத்தி உள்ள கன்னிகைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிகவும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட அந்த பேர். இதே போல அவருடைய கிறிஸ்துவுக்கு இருக்கிற பல பெயர்களை போல அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அந்த பேர் இருக்கிறத நான் பாக்குறோம். அந்த ஆவிக்குரிய வானம், இந்த வானத்தின் மூலமாக, அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய கிருபைகளையும் இந்த பூமியின் மேல் பொழிகிறார் போது அது செயல்படுகிற விதம் தான் நாம் ஓசியா தீர்க்கதரிசனத்தில் படிச்சது. தேவன் கிறிஸ்து மற்றும் அவருடைய சபையின் மூலமாக இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறார். சபை இந்த பூமியின், இந்த பூமியில இருக்கிற உயிர் திருப்பப்பட்ட ஜனங்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கறாங்க. எந்த வகையில கொடுக்கறாங்கன்னா, அது அந்த வசனத்துல நாம் படிக்கணும் தெரியுங்களா, மீண்டுமாக ஓசியா 2:21 படிக்கலாங்க.
அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன்.
கவனிங்க, வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன்,
அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும்,
அவைகள் பூமிக்கு அதை செலுத்தும், பூமியின் மேல் அவருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து பூமியின் ஜனங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கும். மறுமொழி கொடுக்கும்னா பதில் கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கு பூமியில இருக்குது அநேக கேள்விகள், பூமியில இருக்குது அநேக சந்தேகங்கள். பூமினா பூமியின் ஜனங்கள்கிட்ட, உலகத்தின் மனுஷர்கள்ட்ட அநேக சந்தேகங்கள், அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள் இருக்குது. இவை எல்லாவற்றுக்குமான பதில் தேவனுடைய ராஜ்யத்தில கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அங்கு கொடுக்கிறார். அப்புறம்
பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும்.
உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், ஆனா இப்போ பூமி எண்ணெய்க்கும் திராட்சரசத்துக்கும் மறுமொழி கொடுக்கும், அதாவது பதில் கொடுக்கும், இழந்ததனுடைய பதிலை திரும்ப கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்புறம்
இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும்.
இதுதான் மிக முக்கியமான வசனம், இவைகள் எருசலேமுக்கு மறுமொழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆசீர்வாதங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. எந்த ஆசீர்வாதங்கள்னா, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகள், கிறிஸ்து இயேசுவும் மற்றும் அவருடைய சபையின் மூலமாக பூமியின் குடிகளின் மேல் நிறைவேற்றப்படுகிற நன்மைகள். அது என்ன விதமாக செயல்படும்னா, அவைகள் படிப்படியாக பூமியின் மேலும் பூமியின் குடிகளின் மேலும் தேவனுடைய கிருபையுள்ள, இரக்கமுள்ள, தயவுள்ள, நன்மையான ஆசீர்வாதங்கள் செலுத்தப்படும் போது அதை எப்படி நாம் கண்டறிஞ்சுக்கலாம்னா, அந்த கடைசி வசனம் அவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இஸ்ரேல் குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும்னா, இஸ்ரேல் எப்பேற்பட்ட நாடாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மறுமொழி கொடுக்கிற நாடாக இருக்கும். என்ன மறுமொழி கொடுக்கிற நாடாக இருக்கும்னா, உலகத்தின் கேள்விகள் அனைத்துக்கும் மறுமொழி கொடுக்கிற நாடாக இருக்கும். உலகத்தினுடைய கண்களில் இருக்கிற அனைத்து ஆச்சரியங்களுக்கும் மறுமொழி கொடுக்கிற நாடாக இருக்கும். இன்னுமாக நீ என் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனமாக இருக்கிற இஸ்ரேல் ஜனம், அவங்க அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்களை விளக்குறதாகவும் அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துறதாகவும் செழிப்பை பெற்ற ஜனங்களாக, ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஜனங்களாகவும் இருப்பாங்க. அவங்க அவங்க தங்களுடைய செயல்கள், தங்களுடைய தங்களுடைய தேவனுடைய மூலமாக அவங்க முழுமையாக ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இவங்க மறுமொழி கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா இந்த செழிப்பை பறைசாற்றுகிறவர்களாக இருப்பாங்க, இந்த ஆசீர்வாதத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க, நேரடியான சாட்சியை போல இருப்பாங்க இவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது குறித்து நாம் அநேக வசனங்கள் படிச்சிருக்கலாம். வேண்டுமாக ஒரு சில வசனங்கள் நம்முடைய நினைவுக்காக கொண்டு வருவோம். சகரியா 8:23.
அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம்.
ஒரு 10 மனுஷர், புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு. பாருங்க, இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு யூத மனுஷனுடைய செழிப்பு தெரியுது, ஒரு யூத மனுஷனுடைய ஆசீர்வாதம் தெரியுது, ஒரு யூதனுடைய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகிய இஸ்ரேல் ஜனமாகிய அந்த யூத மனுஷன் இடத்துல செழிப்பு இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லைன்னா நன்மைகள் அவைகள் வெளிப்படுது. அவைகள் வெளிப்படும் போது இந்த குறைவாயுள்ள ஜனங்கள் அவைகளை தேடி பெற்றுக்கொள்ள அவங்க வருகிறாங்க. யார் மூலம் வெளிப்படுதுன்னா, இஸ்ரேல் மூலமாக வெளிப்படுது. மீண்டுமாக இன்னொரு வசனம் படிக்கலாம் சிஸ்டர், நீங்க சகரியா 14:16.
பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கட்டராகிய ராஜாவை தொழுது கொள்ளும் படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள்.
தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது பூமியின் வம்சங்களின் சேனைகளின் கட்டராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை.
இந்த வசனம் நாம் நேரடியாக ஒரு மேலோட்டமாக புரிஞ்சுகிட்டாவே போதும், இஸ்ரேலினுடைய செழிப்பு எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லிட்டு. இஸ்ரேலை தேவன் எப்பேற்பட்ட செழிப்புள்ளவர்களாக, அதாவது ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாக எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படிங்கறது இந்த வசனம் ஓரளவு நேரடியாக நாம் புரிஞ்சுக்கிட்டாவே கூட போதும், தெளிவுபடுத்தும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உள்ள செழிப்புள்ள ஜனமாக இஸ்ரேல் இருக்கும். அதனுடைய தேவனுடைய மறுமொழியை, அதாவது மறு உத்தரவை பிரதிபலிக்கிற ஜனமாக அவங்க இருப்பாங்க. இன்னொரு வசனம் படிங்க, ஏசையா 2:2-3.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள்.
தொடர்ந்து படிங்க.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும்
வெளிப்படும். நான் மன சகோதர சகோதரிகளே, தேவனை பற்றி அறிகிற அறிவில அவங்க செழிப்புள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் அவங்க செழிப்புள்ள ஜனங்களாக இருப்பாங்கிறதுக்கு தான் வசனம் இது. மீண்டுமாக அதிலே 4 கூட படிக்கலாங்க.
அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார், அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை.
இது பாருங்க, இன்றைக்கு யுத்தத்துல இல்லைன்னா இந்த ராணுவ பலத்துல ராணுவ பலத்துல அதிக பலம் உள்ள நாடுதான் வல்லரசு நாடாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனா மன சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே ஒரு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அவங்க செழிப்புள்ள நாடாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் இருப்பாங்க. அவங்க யுத்தத்தை கற்கிறது இல்ல, மாறாக அழிவின் வேலைகளுக்காக உபயோகப்படுத்தின அனைத்து கருவிகளையும் ஆயுதங்களையும் செயல்களையும் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்காக செயல்படுத்தக்கூடிய ஜனங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க அப்படிங்கறத இந்த இதில் படிக்கிறோம். ஓசியால சொல்லப்பட்டிருக்கிற இதே வசனங்களை போல சங்கீதக்காரர் தாவீதும் கூட சொல்ற வார்த்தைகள் நாம் படிக்கலாம். இப்போ சங்கீதம் 50:4.
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவாருங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயர இருக்கிற அந்த வானம் கண்ணுக்கு தெரியாத அரசாட்சியை செலுத்திக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாகவும் அவருடைய சரீரங்கமாக இருக்கிற சபையும் சேர்ந்து. இந்த வசனங்களுடைய விளக்கமாக நாம் இவைகளை பார்த்தோம். இப்போ இன்னுமாக இந்த ஆவிக்குரிய நீர்ப்பாசன முறைங்கிற தலைப்புல சங்கீதம் 65 சங்கீதம் 7 வசனம் நாம் படிக்கலாம்.
சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வானம், நேரடியான சொல்லார்த்தமான வானம், எப்படி கடல்ல இருந்து தண்ணீரை, சமுத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அது மேகமாக ஆக்கி மீண்டுமாக பூமியின் மேல மழையாக பொழிந்து ஆசீர்வதிக்குதோ, அதே போல இந்த ஆவிக்குரிய வானம்னு சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஆளுகையின் நாட்கள்ல இந்த சபையினுடைய கிறிஸ்து இயேசுவின் தலைமையில சபையினுடைய மிக முக்கியமான பங்கும் கூட இதே விதமாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய ஆளுகை கூட இதே விதமாகத்தான் இருக்கும். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு, எதனால இப்படி தீமைகள், துன்பம், வேதனை, வருத்தம் இவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தற்சமயத்தில் தற்காலங்களில் உணர்ந்து கொள்ள முடியலைனாலும் இவர்களுடைய அநேக விதமான கேள்விகளுக்கும் ஆசீர்வாதமான பதில் அவருடைய ராஜ்யத்தில் தான் நடக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இந்த ஆசீர்வாத மலையை பொழிகிறது போல செயல்படக்கூடியவங்க கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு டீச்சர்ஸ் போல, ஒரு உபாத்தியாயர் இல்லைனா வாத்தியார் சொல்றமே, அவரு போல இருப்பாங்க இந்த பூமியின் மனுக்குலத்தை வழி நடத்துகிற விஷயங்கள்ல. அதனாலதான் சபைக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இரக்கத்துக்கு மேல இரக்கமும் கிருபைக்கு மேல கிருபையும் பெற்ற ஜனங்களாக, சபை ஜனங்களாக நாம் இருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கூட ஒன்று உண்டு. ஆனா முற்பிதாக்கள் நாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பான பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, மன்னிப்பு இருக்குது, கிருபை இருக்குது, இரக்கம் இருக்குது, நோக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தின் நாட்கள்ல, கண்ணுக்கு தெரியற அந்த ராஜ்யத்தின் நாட்கள்ல முற்பிதாக்கள் பூமியில கவர்னர்ஸ், அதாவது ஆளுநர்கள் போல செயல்படும் போது இந்த சபை அவர்களுக்கு மேலாக கிறிஸ்து இயேசுவினுடைய உடன் ராஜாவாக செயல்படும் போது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய குணலட்சணங்கள்ல அவங்களுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் முற்பிதாக்களுக்கு பிரமாணம் கடுமையாக இருந்துச்சு. ஆனா நமக்கு கிருபையாக இருந்துச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமன் மன சகோதர சகோதரிகளே, அது நீதி வாசம் செய்யும் புதிய வானம், புதிய பூமி, இருப்புக்கோள் அரசாட்சி நிறைந்த அந்த ஆசீர்வாதமான காலம். அங்க அங்க அநீதிக்கு பஞ்சம், அநீதிமான் அங்க செழிக்க முடியாது, நீதிமான் மாத்திரம்தான் அங்க செழிக்க முடியும். அநீதிமான் இங்க இரண்டாம் உலகத்தில் வேணா செழிக்கலாம், ஆனா நீதிமான் மாத்திரம் அங்க அந்த ராஜ்யத்தில் செழிக்கப்படும். அநேக பேர் தங்களுடைய வாகனங்கள்லையும் தங்களுடைய தொழில் செய்யற இடங்கள்லையும் எழுதி போட்டிருப்பாங்க, நீதிமானோ பனையை போல் செழிப்பான். அப்படின்னா அவங்க நியாயமாக வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க கடைக்கு மேல கடைகள், வணிகத்துக்கு மேல வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை போட்டிருப்பாங்க. நீதிமான் இங்கேயும் கிடையாது, அவர் இங்க பனையை போல செழிக்கிறது கிடையாது. அது கர்த்தருடைய ராஜ்யத்தின் நாள்ல, ஆசீர்வாதத்தின் நாள்ல நிறைவேறப் போகிற காரியங்கள். அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றக்கூடிய வகுப்பினர் வானமாக சபை, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியாகிய கிறிஸ்து இயேசுவோடு கூட சபை செயல்படும். இங்க பூமியில முற்பிதாக்கள் செயல்படுவாங்க தேவனுடைய ராஜ்யத்தை நிர்வகிக்கிறவர்களாக. அப்ப இந்த பூமியில உயிர்த்தெழுப்பப்பட்ட ஜனங்களுடைய கடினமான குணங்கள், அதாவது சுயநலம் மிகுந்த குணங்கள், அவைகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க திரும்ப முடியும், உடனடியாக திரும்ப முடியாது. அப்ப அவங்க உயிர்த்தெழுப்பப்பட்டதை கூட ஒரு சில நேரங்களில் அவங்க முறுமுறுக்க கூட வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு முறுமுறுக்கிற ஜனம் அதிகமாக இருக்கிற, எதற்கு எடுத்தால் ஒருவேளை அவங்களுக்கு நன்மையே செய்துட்டா கூட அதுக்கும் கூட ஒரு முறுமுறுப்பு இருக்கும், தீமையே செய்துட்டா கூட அதுக்கு ஒரு முறுமுறுப்பு இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் முறுமுறுக்கிற ஜனம் இன்னைக்கு இருந்தாங்கன்னா ராஜ்யத்தில் உயிர்த்தெழுப்பப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு இந்த நீதியான காரியங்கள் கற்றுக் கொடுக்கும் போது அதை கூட அவங்களால முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாம எப்ப பார்த்தாலும் இதே வேலையா அப்படின்னு கூட முறுமுறுக்கலாம். அப்படி கூட செய்யலாம் அவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கிற ஜனங்கள், உயிர்த்தெழுப்பப்பட்ட அந்த ஜனங்கள் இந்த பூமியில ஒரு செழிப்பை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி வளரணும்னா அவங்களுக்கு கூட இந்த சட்டத்திட்டங்களின்படி இருப்புக்கோள் அரசாட்சி அவசியம். அந்த இருப்புக்கோள் அரசாட்சியை இந்த பூமியில ஜனங்கள் மேல செலுத்தணும்னா அதுல பயிற்சி பெற்ற முற்பிதாக்கள் இங்க இருக்கும் பட்சத்துலதான் அவங்க செய்வாங்க. ஒருவேளை தானியல் சொல்லியிருப்பாரா, இல்ல வேற யாராவது சொல்லியிருப்பாரா, எந்த இடத்துலயாவது, பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ராஜா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா எப்படியாவது இந்த ஒரு சமயம் விட்டுருங்க அப்படின்னு தானியல் எங்கவாது சொன்னாரா? முற்பிதாக்கள் லிஸ்ட் நீங்க அனைத்து பேர் எடுக்கலாம். எங்கவாது முற்பிதாக்கள் பரவாயில்ல இந்த ஒரு தடவை மாத்திரம் நான் இப்படி தேவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி விலகி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி செய்தாங்களா? உதாரணம் நம்ம தானியல் சொல்றோம், சிங்க குகையில போடுவேன்னு சொல்லும் போதும் சரி, இன்னுமாக மேல சில உபத்திரவங்களுக்குள்ள அவரை வழி நடத்தும் போது சரி, அவர் எப்படி நின்னார்னா உண்மையான சிங்கம் போல அவர் தான் நின்னார். அங்க சிங்கம் சிங்கம் இல்ல, தானியல் தான் சிங்கம் மாதிரி நின்றார், அப்படி கம்பீரத்தோட நின்றார். இன்னுமாக மூன்று பேர் எபிரேயர்கள், அவங்க தீயில போடும் போது கூட எங்களுடைய தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, அப்படின்னா செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். அந்த நிலைப்பாட்டிலே நின்னாங்களே ஒளிய வளைஞ்சு கொடுக்கல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அந்த மாதிரி பயிற்சி பெற்ற அந்த ஜனங்களை கொண்டு இந்த பூமியில இருக்கிற குடிகளை வழிநடத்தும் போது அப்ப உயிர்த்தெழுப்பப்படப்படுகிற ஜனம் கூட ஒரு சில இந்த இரண்டாம் உலகத்தின் அனுபவம் உள்ள ஒரு சில குணலட்சங்களை கொண்ட ஜனங்களாக உயிர்த்தெழுப்பப்பட்டதுக்கு பின்பாக அங்க வந்து ஒருவேளை தானியலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தானியலுக்கு முன்பாக, தானியல் அவருக்கு முன்பாக இருந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சலுகை கொடுங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் செய்துக்கிறோம் சொன்னா அந்த நீதியுள்ள பூமி அரசாட்சியில தானியல் அங்கீகரிப்பாரா? கடுமையான சட்டத்திட்டம் இருக்கும், நீதியான, அது கடுமைங்கிறது நீதி, நீதியான சட்டத்திட்டம் இருக்கும். அப்ப அதை செயல்படுத்தணும்னா அந்த அனுபவங்கள் பெற்ற முற்பிதாக்கள் தான் வேணும். ஆனா சபைக்கு ஏன் இன்னைக்கு கிருபைக்கு மேல் கிருபை பெற்ற ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்கன்னா, இவங்க கூட கிறிஸ்து இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த உயிர்ப்பிக்கிற மாபெரும் ஆசீர்வாதத்துல இவங்களோட பங்கேற்பாங்க, நாமும் பங்கேற்போம், பங்கெடுக்க போகிறோம். அப்படின்னா நமக்கும் கூட கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் காட்டின அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் காட்டின கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் காட்டின எல்லா தயவும் இரக்கமும் நாம் எந்த அளவுக்கு வாங்கி இருக்கிறோமோ, ஏன் அதனாலதான் இன்னைக்கு அதிகமாக நம்ம கிருபை பெற்ற ஜனங்கள் சொல்றோம், அவ்வளவு வாங்கியிருக்கோம். இவ்வளவு வாங்கி இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் கர்த்தரோட கூட வச்சிருக்கும் போது அங்க உயிர்ப்பித்தலின் நாள்ல கிறிஸ்து இயேசு இந்த பூமியின் குடிகளை உயிர்ப்பிக்கிற அந்த நாள்ல அவரோடு கூட இருக்கிற சரீரங்கமாகிய சபை கூட அந்த ஆசீர்வாதத்துல பங்கு பெறும் போது, ஒருவேளை இன்றைக்கு நமக்கு பிடிக்காத ஒரு மனுஷனை கர்த்தர் உயிர்த்தெழுப்புற தருணம் வந்திருக்குது, அவருடைய உயிர்த்தெழுப்ப கர்த்தர் முனையும் போது நாம் முன்னாடி போய் ஆண்டவரே நான் இந்த பூமியில இருக்கும் போது அவன் எனக்கு தொந்தரவு அதிகமான அதிகம், அதனால அவனை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கடைசியா உயிரோட எழுப்புங்க, அது வரைக்கும் அவன் இன்னும் இங்க பூமியிலே கிடக்கட்டும், கொஞ்சம் தண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபை ஏதாவது பேச முடியுமா? இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மன்னித்தது போல சபை இரக்கங்களை பெற்றிருக்கிறதுனால தன்னுடைய சத்துருவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் போது அவரோட கூட சேர்ந்து உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களை முழுமையாக ஆசீர்வதிக்கிற பங்கு கூட இந்த சபைக்கு இருக்கிறதுனால, பரிசுத்தவான்களுக்கு இருப்பதனால இவங்க கூட கிருபையும் பெற்ற அதிகம் பெற்ற ஜனங்களாக இவங்க இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜனங்கள் மூலமாக இந்த மறுமொழி தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியின் குடிகளுக்காக கொடுக்கப்படும். நீங்க அதுக்கான வசனங்கள் நீங்க படிக்கலாம், உபாகமம் 32 அதிகாரம் 1-2 வசனங்கள்.
வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல,
மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல
என் உபதேசம் பொழியும்.
பாருங்க நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசன வார்த்தையில மழையானது இளம் பயிரின் மேல பொழிவது போல. அப்ப மழை பொழியும் போது அந்த இளம் பயிர் என்ன பண்ணும்னா அந்த மழையை ஏற்றுக்கொள்ளும், மாறாக அந்த மழை பொழியும் போது அதை தாங்க முடியாம, ஒருவேளை அறுவடைக்கு தயாராக இருந்துச்சுன்னா மழை பொழிஞ்சிச்சுன்னா தாங்க முடியாது, வளைஞ்சிரும். ஒருவேளை ஆரம்ப பயிராக இருந்துச்சுனாக்கா அது அப்பதான் முளைச்சிருக்கிற செடியாக இருந்துச்சுன்னா அந்த மழை அதால தாங்க முடியாது. ஆனா அந்த பொழிகிற மழையை தாங்கிக் கொள்ளக்கூடிய இளம் பயிர் போல. அதே போலத்தான் மன சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரமாணத்தையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமுள்ள, அந்த பக்குவம் மிக முக்கியம். அதே போல தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அவருடைய சத்தியம் அப்படி பொழிவது போல என் உபதேசம் பொழியும். தேவனுடைய சத்தியம் ஜனங்கள் மத்தியில பொழியப்படியும், பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அந்த வசனத்துடைய மென்மை கூட நாம் புரிஞ்சுக்கலாம். இதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல சபை பங்கெடுத்துக்குவாங்க. எப்படி இந்த பூமியில இருக்கிற, அதாவது சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து மேகமாக்கி அங்கே இருந்து இந்த பூமியின் மேல மழையாக பொழிய வைக்க இந்த வான மண்டலம் செயல்படுதோ, ஆகாய விரிவு செயல்படுதோ, அதே போலதான் சபையும் செயல்படும். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:16
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
இந்த மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அப்படிங்கிற வார்த்தை வருதுங்களா, இதுக்கு நாம் அநேக விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டுங்கிற இடத்துல கிரேக்க பதத்துல சரியான ஒரு இலக்கண வார்த்தை இல்லை. அதனால சகோதரர்கள் கூட இங்க என்ன கொடுக்கறாங்கன்னா, மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டுங்கிற வார்த்தை முழுமையான சரியான இலக்கண வார்த்தையாக இல்ல, மாறாக மேகங்களுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அது சரியான இலக்கணமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு வார்த்தையாக அங்க நாம் படிக்கிறோம். இந்த மேகங்களுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டுங்கிறது போது எப்படி இந்த பூமியில இருக்கிற சமுத்திரத்தில இருக்கிற தண்ணீரை இந்த வானம் நீராவையாக எடுத்து மீண்டுமாக இந்த பூமியிலேயே ஆசீர்வாதம், அதாவது மழையாக பொழிவிக்கிறது போல, சபையும் கூட இந்த பூமியிலே இருக்கிற அனுபவ பாடங்களின் மூலமாக, இந்த பூமியிலே கற்றுக்கொண்ட இல்லைன்னா இந்த பூமியிலே இருக்கிற அனுபவ பாடங்கள் மூலமாக மீண்டும் இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமான மேகம் போல அவங்க செயல்படுவாங்க. நீங்க சங்கீதம் 19:1 படிங்க.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
கொஞ்சம் நிறுத்தி படிக்கலாம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கும்போது இந்த வசனம் நேரடியாக நாம் அநேக முறை நாம் பார்த்திருப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நோட்டியுமே இப்ப நான் பார்ப்போம், வானத்துல தேவன் சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிப்புகள் அவருடைய காரியங்கள் அந்த பிரமாண்டங்கள்லாம் பார்க்கும்போது நம் சந்தோஷத்தோட நினைவு கூறுகிற இல்லைன்னா சொல்லுகிற வசனம் இது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இப்ப நாம் இவைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த வசனத்தையும் கூட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடவே நாம் பார்ப்போம். இப்ப இந்த வானங்கள்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியை பத்தி சொல்லும் போது, இப்ப நீங்க அப்படியே ஒப்பிடுங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சரீரங்கமாகிய சபையும் தேவனுடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய அன்பு என்ன, இரக்கம் என்ன என்பதை அவருடைய கர்த்தருடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில வெளிப்படுத்துவாங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது போல கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சரீரங்கமாகிய சபையும் தேவனுடைய மகத்துவத்தை கர்த்தருடைய ராஜ்யத்தின் நாட்கள்ல வெளிப்படுத்துவாங்க. அவருடைய அன்பு, இரக்கம், நீதி சகலத்தையும் வெளிப்படுத்துவாங்க. தொடர்ந்து படிங்க. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. அதாவது கரத்தின் கிரியை, அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம். அவர் மகா ஞானமுள்ள சிருஷ்டிகர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிருஷ்டித்தவர், கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சிருஷ்டித்தது மாத்திரமில்ல, அந்த சிருஷ்டிகளுக்கு அனுபவங்கள் பாடங்கள் கொடுத்து அவைகளுக்கு நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிச்சு, தன்னை நிந்தித்த சிருஷ்டிகளாக இருந்தாலும் அவைகளை ஆசீர்வதிக்கிற இந்த மாபெரும் சிருஷ்டி கர்த்தர் இவர். மிகப்பெரிய சிருஷ்டிப்பின் மகத்துவம் அடங்கினது அந்த கரத்தின் கிரியைங்கிறது. அப்பேற்பட்ட தெய்வீக சிருஷ்டிப்பின் மகத்துவங்கள் அனைத்தையும் முதற்பேரானவரும் பிதாவாகிய தேவனுடைய ஒரே சிருஷ்டியுமாய் இருக்கிற கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புகளையும் முதற் பேரானவர்கள் சபை, இவங்க மூலமாகவும் வெளிப்படுத்தப்படும் அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கின்றன. இது ஆவிக்குரிய கண்ணோடத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது வசனம் பண்ணுங்க சிஸ்டர்.
பகலுக்கு பகல் வார்த்தையை
பொழிகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆவிக்குரிய அரசாட்சியா இருக்கிற வானங்கள் பத்தி சொல்லப்படுகிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த நம்ம வசனங்கள் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். பகலுக்கு பகல் அவை வார்த்தைகளை பொழிகிறதுனா, பகல்னா ஆனா பகலுக்கு பகல் அது எப்படி வார்த்தைகளை பொழிகிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவருடைய வருகையின் பாடங்களை நாம் குறிச்சு அதில் படிச்சிருப்போம். பரோசியா, ஹெபிபேனியா, அப்போகலிப்சிஸ், பகலுக்கு பகல், நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியன் தன்னுடைய செட்டைகளை விரிச்சு அது புறப்படும் போது அந்த வெளிச்சம் வெளிச்சம் அதிகமாகுது அதிகமாகுது அதிகமாகுது. இந்த பகல் பகலுக்கு பகல் அவருடைய வெளிச்சத்தின் வெளிச்சம். தாவீது சொன்னது போல அவருடைய வெளிச்சத்துக்குள்ளாக வெளிச்சம் காண்பது போல கர்த்தருடைய இந்த ராஜ்யத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய வானம் சொல்லப்படுகிற கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சரீரங்கமாகிய சபையும் சேர்ந்து ஆளுகை செய்கிற அந்த அரசாட்சியில நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பகலுக்கு பகல் அது வார்த்தைகளை பொழிகிறது அப்படிங்கிறது போல தேவனுடைய மகத்துவமான அந்த சத்திய வெளிச்சம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரகாசமடையும். இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னா இரவு குறிக்கிறது ஒரு இருட்டு இல்லைன்னா ஒரு அறியாமை. இப்போ இந்த அறியாமைக்கு அறியாமை எவ்வளவு ஆழமாக வேடுரு உருவி ஊடுருவி பாஞ்சிருந்தாலும் சரி, வேர் போல ஊடுருவி இந்த அறியாமை ஜனங்களுடைய இருதயத்திலையும் சிந்தனையும் பாஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இந்த ஆழமான இருள் கூட, அதாவது அறியாமை கூட எடுத்து போடப்படும், எடுத்து போடப்படும். அதுதான் சொல்றது இரவுக்கு இரவு. ஒருவேளை இரவு கொஞ்சம் அறியாமைனா இரவுக்கு இரவுங்கிறது அதிகமான அறியாமை. எவ்வளவு பெரிய குருட்டாட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவங்க சத்திய வெளிச்சத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நீதியான அரசாட்சி பாருங்க. இந்த ஆவிக்குரிய அரசாட்சியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து ஆளுகை செய்யும் போது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத இந்த புது கோணத்துல சங்கீதத்துல 19 அதிகாரத்துல நம்ம வசனங்கள்ல படிக்கிறோம். தொடர்ந்து படிங்க.
அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளுடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை சத்தம் கேட்கப்படுவதில்லைனா, அப்ப இது ஏதோ ஒரு ரகசியமான செயல்பாடு, மற்றவர்களால புரிந்து கொள்ள முடியாத செயல்பாடு இல்லைனா உணர முடியாத செயல்பாடு. ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரங்கமாகிய சபையும் தலையுமாகிய கிறிஸ்துவும் சேர்ந்து ஆளுகை செய்கிற அந்த ஆளுகை, அதனுடைய மகத்துவம் வல்லமை, இது ஆரம்பத்தில் இருக்கிற அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது தெரியாது. நாள் ஆக ஆக அந்த வெளிச்சம் அதிகமாக அவங்க புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல ஒப்பிட்டிருப்பார். நீங்க படிங்க யோவான் 3:8.
காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறோம், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்.
ஒரு காற்றை போல இவர்களுடைய செயல்பாடுகள். ஆனா காற்றை உணர்ந்து கொள்ள முடியும், அதனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும், அதனுடைய வேகத்தின் மூலமாக காற்றினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறியாமையில இருக்கிற ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கிற அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு இந்த பரிசுத்தவான் கிறிஸ்து இயேசு தலையாகவும் பரிசுத்தவான்கள் சரீரமாகிய சபையாகவும் இருந்து செய்கிற ஆளுகை அவர்களால் ஆரம்ப காலகட்டங்களில் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு காலம் வரும், நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து படிக்கலாங்க 4. ஆகிலும் இருந்தாலும்
அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது.
அவைகளின் சத்தம், இந்த வானமாகிய ஆவிக்குரிய அரசாட்சியின் சத்தம், அதிகாரம் நிறைந்த, அதே போல அன்பு நிறைந்த, எல்லாவற்றுக்கும் மேலாக நீதி நிறைந்த அந்த ஆளுகை, நீதி வாசமா இருக்கிற அந்த புதிய வானத்தினுடைய ஆளுகை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பூமியின் கடைசி பர்யந்தம் போகும்.
அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்.
இந்த வானத்தில சூரியனுக்கு ஒரு கூடாரம் இருக்குது.
அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருக்குதுன்னா, இங்க இந்த மணவரை மணவாளன் அப்படின்லாம் சொல்லும் போது இது என்ன குறிக்குது? மணவரை இல்லைன்னா மணவாளன் இப்படிலாம் இப்படி சொல்லிட்டோம்னா மணவரை மணவாளன் அவ்வளவுதான முடிஞ்சிருமா? இது அதாவது ஒரு 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 வார்த்தையினுடைய முடிவா மணவரை மற்றும் மணவாளன் சொல்லிட்டா? வார்த்தையின் முடிவு இல்ல, அங்க ஏதோ ஒரு தொய்வு இருக்குது. அது என்ன தொய்வாக இருக்கலாம்? மணவரைனா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரெண்டு பேரும் இருக்கணும். மணவாளன் சொல்லிட்டாவே மணவாட்டி இருந்தா தானே அவர் மணவாளன், இல்லைன்னா அவருக்கு மணவாளன்கிற பேர் இல்லையே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு கூட சரீரமாகிய சபையும் இருக்கும்போது அவர்களுடைய செயல்பாட்டில தலையாகிய கிறிஸ்துவின் வல்லமை இல்லைன்னா தனித்துவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்துவம் இல்லைன்னா வல்லமை வெளிப்படும். அது எப்பேற்பட்டதாக வெளிப்படும்னா, அது மணவாளனை போல பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசு தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றும் போது அவருடைய தனித்துவம், தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த அங்கீகாரம், தேவன் அவருக்கு கொடுத்திருந்த அந்த அதிகாரம், சகல அதிகாரத்தோடும் அவர் செயல்படுவார். பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தோடு அப்படி செயல்படுவார். உடன் சபையும் கூட இருக்கும். இந்த புதிய வானம் அவைகளுடைய கண்ணோட்டம் தான் நான் மன சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். வாக்கு தத்த தேசத்திற்கு வழிகாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரோடு கூட இருக்கிற சரீரமாகிய சபை அங்கமும். எப்படி சொல்லார்த்தமான, சரி நாம் படிக்கலாம். ஏசாயா 11:15 நாம் படிச்சிடலாம்.
எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால்நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார்.
ஆமன்மான சகோதர சகோதரிகளே, அதாவது முற்காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வழிநடத்தப்பட்டாங்களோ அதே போல ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நாட்கள்ல இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வழிநடத்தலும் இருக்கும். அதுதான் அந்த வசனத்துக்குள்ளாக நாம் சுருக்கமாக பார்க்கிற விஷயம். அடுத்த விஷயமாக நாம் போகும்போது இந்த வான மண்டலத்தில் இருந்து பூமிக்கு கிடைக்கிற இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, இந்த பூமி பந்து மற்ற எந்த ஒரு பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருள் மேலோ, கிரகங்கள் மேலேயோ இல்லைனா விண்வெளி கற்கள் மூலையோ மோதாதபடிக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த வானவெளி, வானம், ஆகாய விரிவு. ஏன்னா மன சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பொருளுக்குமான ஈர்ப்பு விசையின் மூலமாக அவைகள் இந்த பறந்து விரிந்த இந்த ஆகாய மண்டலத்தில் மோத வந்தட்டா கூட அவைகள் விலகி போயிடுது. எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த பூமியை சுற்றி இருக்கிற இந்த ஆகாய விரிவு இல்லைனா வானம். இதன் மூலமாக அநேக விஷயங்கள் இருக்கு. நாம் அதற்குள்ளாக நாம் போகல, தோராயமாக மாத்திரம் அவருடைய அந்த நேரடியான வானத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குமான வானத்துக்குமான வித்தியாசம் மாத்திரம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். எப்படி இந்த வானம் இல்லைனா ஆகாய விரிவு பூமி பந்த மற்ற பொருட்கள் மோதாதபடிக்கு பாதுகாக்கிறதோ, அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, பூமியின் குடிகள் சொல்லும் போது இந்த பூமியின் மனுக்குலத்தின் மேல மிகப்பெரிய பேராபத்து வராம தடுக்குது இந்த வானம். அந்த வானம்ங்கிறது ஆவிக்குரிய அரசாட்சியா இருக்கிற கிறிஸ்து இயேசுவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து. என்ன பேராபத்து இந்த மனுக்குலத்துக்கு மேல வர இருந்துச்சு, அதை இவங்க தடுத்தாங்கன்னா, உண்மையிலேயே மற்ற பேராபத்துகள் எப்பேற்பட்ட பேராபத்துகளாக இருந்தாலும் மனுக்குலத்தின் மேல வீசினாலும் சரி செய்தரலாம். ஆனா ஒரே ஒரு மிகப்பெரிய பேராபத்து இருக்குது, அந்த பேராபத்திலிருந்து காக்கணும்னா இந்த ஆவிக்குரிய வானம் இல்லைனா இந்த பூமியின் குடிகள் காப்பாற்றப்படவே முடியாது. அது எது? அது பேராபத்து தான். ஆனா அதன்படி செய்தாத சந்தோஷம், தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்குமே. தேவனுடைய நீதி, அன்பான சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லவராகிய தேவனுக்கு முன்பாக யார் போய் நிற்க முடியாது? ஆனா இந்த பூமியின் குடிகள் நீதிமான, அதாவது நீதியுள்ள தேசத்தில் நீதியை கற்றுக்கொண்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு இடையாக இருந்து ஒரு இடை நடுவர் போல செயல்பட்டு இந்த பூமியின் குடிகளை பிதாவாகிய தேவனுடைய நீதியில இருந்து காப்பாற்றுகிறதுடைய செயல்பாடு இந்த ஆவிக்குரிய வானமாகிய கிறிஸ்து இயேசு அவருடைய சரீரமாகிய சபையும் கூட. அதுதான் ஏசையா 4:6 நாம் படிக்கலாம்.
பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.
ஆமன் சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து இயேசு மற்றும் சரீரமாகிய சபையினுடைய செயல்பாடு இப்பேற்பட்டதாக இருக்கும். தீர்க்க தரிசன வசனங்கள் இவைகள், இவைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் அநேகம் இருந்தாலும் நாம் நேரடியாக இப்பொழுது ஒப்பிட்டு மாத்திரம் நாம் பார்க்கிறோம். அடுத்த விஷயமாக இந்த பூமிக்கு பிரயோஜனமாக வானத்திலிருந்து கிடைக்கிற இன்னொரு நன்மை என்னன்னா, வான்வெளியில அதாவது வானத்தில் உள்ள காற்று என்ன பண்ணுதுன்னா தாது பொருட்களை, மினரல்ஸ், இந்த தாது பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதிலும் குறிப்பாக இந்த காற்று ஒரு இடத்திலிருந்து தாது பொருட்களை காற்றோடு காற்றாக கலந்து எடுத்து ஆறுகள் மேலையும் நீர்பரப்புகள் மேலையும் கொண்டு போய் அதனோடு வீசும்போது அந்த தாது பொருட்கள் ஓடுகிற தண்ணீர்கள் மூலமாகவோ இல்லை தண்ணீரின் பிரயோஜனத்தின் மூலமாக அநேக பகுதிகளுக்கு அந்த தாது பொருட்கள் இல்லைன்னா சத்து பொருட்கள் அது போய் சேருது. பூமியில் இருக்கிற அநேக இடங்களுக்கு அது போய் சேருது. இந்த ஆகாய மண்டலத்தினுடைய இல்லைன்னா வானம்னு சொல்லப்படுகிறதுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நன்மை பூமிக்கு இப்படி செயல்பாடாக இருக்குது. அப்ப அப்படின்னா ஆவிக்குரிய விஷயத்துல இதனுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கும்? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வானத்தினுடைய செயல்பாடு இல்லைன்னா இன்னொரு மிக முக்கியமான வேலை இதுதான். ஒரு பாகத்துல இருக்கிற தாது பொருட்களை எடுத்துட்டு போய் இன்னொரு பகுதியில எப்படி இந்த வானம் சேர்க்குதோ, வானத்தில் இருக்கிற காற்று பகுதியை சேர்க்குதோ, அதே போல கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து நடத்துற இந்த ஆளுகையின் காலத்துல ஒரு பகுதியில இருக்கிற நன்மைகள் இன்னொரு பகுதிக்கு போய் சேரும். அதே போல ஒரு பகுதியில இருக்கிற தீமையான அனுபவங்கள் இன்னொரு பகுதிக்கு போய் சேரும். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலமும் எல்லா அனுபவங்களையும் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னா ஒரு சில அனுபவங்கள் பெறாம கூட மறைச்சு போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த அனுபவ பாடங்கள்லாம் அனுபவங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற ஜனங்களுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு பாடமாக காண்பிக்கப்படும். இந்த ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு பாடமாக காண்பிக்கப்படும். எப்படியாக இந்த வானம் ஓரிடத்திலிருந்து தாது பொருட்களை, சத்துள்ள பொருட்களை பூமியினுடைய இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதோ, அதே போல இந்த பூமியின் குடிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத அரசாட்சியாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து செய்கிற நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பூமியின் ஜனங்களுக்குள்ளாக அனுபவங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த அனுபவங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க, சேர்க்கும் ஒவ்வொருவருக்கும். இது கூட ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு வேலை நாம் செய்துட்டோம்னா, மிக முக்கியமான வானத்தின் மூலமாக பூமிக்கு கிடைக்கிற ஆதாயம் இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வான மண்டலம், வானம் சொல்லும் போது வானம் நாம் சொல்றோம் இல்லைன்னா ஆகாய விரிவு நாம் சொல்றோம். இந்த பகுதியில மாசு அதாவது தூசுகள் நிறைஞ்ச இல்லைனா அநேகமாக ஆபத்து நிறைஞ்ச கதிர்கள், ஆபத்து கதிர்கள் நிறைஞ்ச வாயுக்கள், இவைகள் எல்லாமே எங்க தான் போய் சேருதுன்னா இந்த ஆகாய விரிவு இல்லைன்னா இந்த வானமண்டலத்துல போய் சேருது. நேரடியாக நம்ம கண்ணுல பாக்குறோம் கரும்புகையா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்போது அது காற்றோட காற்றாக மறைஞ்சு இந்த ஆகாய விரிவுல காணாம போயிடுது. அதே போல இது பூமிக்கும் அதனுடைய குடிகளுக்கும் நன்மை கொடுக்குது, நன்மை ஆசீர்வாதம் கொடுக்குது. அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அரசாட்சியாக இருக்கிற இந்த வானத்தின் மூலமாக இங்கிருந்து கூட, இந்த பூமியில இருந்து கூட அநேக விதமான ஆபத்தான நச்சு காற்றுகள் போன்ற வாயுக்கள் போன்ற ஒரு சில அதை எப்படிப்பட்டதுன்னா தீமையின் அனுபவங்களால கற்ற பாடங்கள், தீமையினுடைய வேதனை வழிகள் நிறைஞ்ச இது போன்ற பாடங்கள் எல்லாமே இது இங்கிருந்து பூமியில இருந்து இந்த பூமியில பார்த்தா கரும்புகை போல இருக்குது. ஆனா வானமண்டலத்துக்கு போனதுக்கு பின்பாக அது இருக்கிற இடம் இல்லாம தெரியாம போறது போல கர்த்தருடைய அந்த ராஜ்யத்தின் நாட்கள்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பூமியின் குடிகளில் இருக்கிற அந்த தீமையான அனுபவங்கள் எல்லாமே, வேதனையான சுயநலமான வழி நிறைஞ்ச இந்த அனுபவங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டு அங்க கூட ஒன்றுமில்லாம போகுது. எப்படி அந்த கரும்புகையோட காற்று கலக்கும் போது அது ஒன்றுமில்லாம போகுதோ, அதே போல இந்த கரும்புகையை போன்ற வேதனைகளோட கூட கரும்புகையை போன்ற அனுபவ பாடங்களோடு கூட அங்கு ஏதோ ஒரு விஷயம் சேர்கிறதுனால அது இல்லாம போயிருது, இல்லைன்னா பலமிழந்து போய்கிறது, நீர்த்து போயிடுது அந்த காற்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, தீமையின் அனுபவங்கள் நிறைஞ்ச ஜனங்களுடைய இந்த அனுபவங்கள் மூலமாக அனுபவங்கள்ல தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமோ கலக்கப்படும் போது அவர்களுடைய வலியோ வேதனையோ கஷ்டமோ ஒண்ணுமே இல்லாம நீர்த்து போகுது, பலமிழந்து போகுது. கரும்புகை காணாம போனது போல, காற்று மண்டலத்துல காணாம போனது போல, இந்த ஆகாய விரிவில் காணாம போனது போல, கர்த்தருடைய நீதியான ராஜ்யத்தில் வேதனைகளும் வழிகளும் அன்பினால கலக்கப்படுறதுனால அவைகள் இல்லாம போயிடும். இது கூட இந்த நேரடியான வானத்துக்கும், அதாவது ஆவிக்குரிய அர்த்தமாக இருக்கிற வானம்னு சொல்லப்படுகிற கிறிஸ்து இயேசு மற்றும் சபையினுடைய ஆளுகைக்குமான ஒப்பீடு. இந்த ஒரு சில வார்த்தைய ஒரு சில வசனங்களின் விளக்கங்களோடு கூட நாம் இந்த வேதப்பாட சத்தியத்தை நாம் முடித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன சப்ஜெக்ட் தான், ஆனாலும் இதனுடைய முக்கியத்துவம் மாத்திரம் நாம் புரிந்து கொள்ளணும். ரொம்ப எளிமையான விஷயம். எப்படி இந்த நேரடியான வானம் இந்த பூமிக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பாகவும் பூமிக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கிறதாகவும் இருக்குதோ, அதே போல கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆவிக்குரிய வானமாகிய கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து நன்மைகளை கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்களை நன்மைக்கு ஏதுவாக வழிநடத்துகிறவர்களாக இருப்பாங்க, ஆசீர்வாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதுதான் இந்த வார்த்தை, அதான் சத்தியத்தினுடைய தலைப்பாக தேவன் வானத்தின் மூலமாக மறுமொழி கொடுப்பாருங்க போது, தேவன் தன்னுடைய தெய்வீக திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு வல்லமையும் மகத்துவம் உள்ளவருமாக இருக்கிறார். ஆனா அவர் எதை செய்தாலும் தன்னுடைய குமாரன் மூலமாக செய்கிறார். குமாரனோடு கூட இருக்கிற சபையும் கூட மகிமை பெற்றுக் கொள்கிறோம். அந்த உன்னதமான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களாகத்தான் நாம் இப்ப இருக்கிறோம். இப்ப நாமும் கூட வெளியே போய் அண்ணாந்து வான மண்டலத்தை பார்த்தோம்னா ஒன்னும் தெரியாது, வெற்றிடம் போலத்தான் தெரியும். அதாவது நான் சொல்றது அதே போல, இன்றைக்கு இந்த உலகத்தின் மனுஷர்கள் எல்லாரும் இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இது வெற்றிடமாகத்தான் தெரியும். ஆனா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறவனாக இருப்பதனால நாம் கூட இப்ப வெளியே வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா, இந்த வானத்தை பார்க்கும் போதோ இந்த ஆகாய விரிவை பார்க்கும் போதோ அங்க யாருடைய ஆளுகை தான் நடக்குது? கர்த்தருடைய ஆளுகை, ஆண்டவருடைய ஆளுகை, கர்த்தருடைய ராஜ்யம், ராஜா வந்து ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை நாம் கண்ணாக பார்க்கிறோம், ஆவிக்குரிய கண்ணோட. நேரடியான வெறும் கண்ணால பார்த்தா எந்த விஷயமும் தெரியாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் போது நாமும் கூட பிரகாசமான மனக்கண்கள் மூலமாக ஆண்டவருடைய ஆளுகையை பார்க்கிறவர்களாகவும் உணர்கிறவர்களாகவும் இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோடு இன்றைய நமக்கு கொடுத்திருந்த இந்த நேரத்தில் இந்த வேதபாட சத்தியத்தை நாம் முடித்துக் கொள்கிறோம். வானத்தின் மூலமாக தேவன் மறுமொழி கொடுப்பார். அவர் தன்னுடைய குமாரன் மற்றும் அவருடைய சரீரங்கமாகிய சபை மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கிருபை செய்ய நல்லவராயிருக்கிறார் என்பதே இன்றைய பாடத்தினுடைய முடிவு. தேவநாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.